when we read that Jesus has a great zeal to keep the house of God pure,
தேவனுடைய வீட்டை பரிசுத்தமாய் வைப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பக்தி வைராக்கியம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we saw how he went and cleansed the temple, driving out everybody.
தேவனுடைய ஆலயத்திலே அவர் சென்று அங்கே இருக்கிறவர்களை எல்லாம் விரட்டி அடித்து எப்படி அதை சுத்தமணினார் என்பதையும் நாம் தியானித்தோம்.
All of us who desire to live a pure life should be very happy to hear that.
பரிசுத்த வாழ்க்கையை வாழ விரும்புகிற ஒவ்வொருவரும் இதை கேட்பதற்கு சந்தோஷப்பட வேண்டும்.
Jesus has a great desire to keep my heart pure.
என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாய் வைப்பதற்கு இயேசுவுக்கு பெரிய ஒரு வாஞ்சை உண்டு.
He wants to come in and drive out all the evil and everything.
அவர் உள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய பொல்லாப்பானதை தீமையானதை எல்லாம் அகற்ற விரும்புகிறார்.
That is his work.
இது அவருடைய பணி.
I just have to make sure that I open the door and say, Lord, come and cleanse me.
நான் என்ன செய்ய வேண்டும்? என் இருதய கதவை திறந்து ஆண்டவரே உள்ளே வந்து என்னை சுத்திகரியும் என்று நான் கேட்க வேண்டும்.
Because I don't know what all wrong things there are in my heart.
என்னுடைய உள்ளத்திலே என்னென்ன தவறான காரியங்கள் தீமையான காரியங்கள் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது.
If I cleanse myself, it's going to be a very small work.
நானாகவே என்னை சுத்திகரித்துக் கொண்டால் அது மிகவும் சிறிய வேலையாய் முடிந்துவிடும்.
If I say, Lord, like you went into the temple and cleansed the temple, come into my heart and cleanse me completely.
ஆண்டவரே நீர் அந்த தேவாலயத்திலே சென்று அதை சுத்திகரித்தது போல ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே வந்து நீர் அதை சுத்திகரியும் என்று நாம் கேட்க வேண்டும்.
When Jesus drove out those doves and sheep,
அங்கே புறாக்களையும் ஆடுகளையும் விரட்டி அடித்த பொழுது
there was not one dove and not one sheep left in that temple.
அந்த தேவாலயத்திலே அவர் விரட்டனதுக்கு பிறகு ஒரு ஆடாகிலும் ஒரு புறாவாகிலும் மீந்திருக்கவில்லை.
He always does a thorough work.
எப்பொழுதுமே அவர் ஒரு முழுமையான பூரணமான வேலையை செய்வார்.
Do you remember what Jesus cried out when he died on the cross?
சிலுவையிலே அவர் மரிக்கும் பொழுது என்ன சொல்லி அவர் மரித்தார் என்று தெரியுமா?
Almost his last words.
கிட்டத்தட்ட அவருடைய கடைசி வார்த்தை
It is finished.
முடிந்தது.
And that is characteristic of all the work that he does.
அவர் செய்கிற எல்லா பணியினுடைய குணாதிசயமும் தன்மையும் இப்படித்தான் இருக்கிறது.
He never did a work that was half finished.
பாதி முடிந்து முடியாமல் அவர் எந்த ஒரு பணியையும் செய்வதில்லை.
It's a mark of a good Christian.
ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய அடையாளம் இதுதான்.
Every work that he does a good job of it.
எந்த வேலையை செய்தாலும் அதை பூரணமாய் செய்து முடிப்பார்.
I think when Jesus was a little boy,
இயேசு சிறு பையனாக இருக்கும் பொழுது
and his mother told him, go to the well, bring some water.
கிணற்றுக்கு போய் தண்ணீர் கொண்டு வா என்று
சொன்னால் Jesus would have taken that wooden bucket and gone to the well.
அந்த மரத்தினாலே செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பக்கெட்டை எடுத்துக்கொண்டு அவர் அந்த கிணற்றுக்கு போயிருந்திருப்பார்.
And what do you think he would have brought back?
அவர் திரும்பி வரும்பொழுது என்ன கொண்டு வந்திருப்பார்?
Half a bucket of water or a full bucket of water?
அரை பக்கெட் தண்ணீர் கொண்டு வந்திருப்பாரா அல்லது முழு பக்கெட் தண்ணீர் கொண்டு வந்திருப்பாரா?
It's easier to carry half a bucket of water all that distance from the well to the house.
கிணற்றிலிருந்து வீடு வரை பாதி பக்கெட் தண்ணீரை தூக்கி கொண்டு வருவது மிகவும் எளிதான ஒரு பணி.
And I think a lot of young children would have done that.
अनेक வாலிப சிறு பிள்ளைகள் அப்படிதான் பாதி பக்கெட்டை தூக்கிட்டு வந்திருப்பார்கள்.
But I don't believe that Jesus ever came back with half a bucket of water.
ஆனால் இயேசு ஒரு காலம் பாதி பக்கெட் தண்ணீரோடு கூட திரும்பி வந்திருக்க மாட்டார்.
He would have carried a full bucket of water and said,
எவ்வளவு தண்ணீர் அதிலே நிறையுமோ அவ்வளவு தண்ணீரை நிரப்பி கொண்டு முழுமையான ஒரு பக்கெட்டை கொண்டு வந்திருப்பார்.
Mummy, here is your water.
அம்மா தண்ணீர் கேட்டீர்களே இந்தாருங்கள் தண்ணீர்.
Everything he was like that.
ஒவ்வொரு காரியத்திலும் அவர் அப்படி தான் செய்தார்.
If his mother told him to sweep the room,
இந்த அறையை கூட்டி போ என்று சொல்லியிருந்தால்,
as a small boy he would have cleaned that room so clean.
இந்த அறையை கூட்டி போ என்று தாய் சொல்கிறார்கள். இயேசு துடப்பத்தை எடுத்து மூளை முடுக்கெல்லாம் நன்றாக சுத்தமாக கூட்டுகிறார்.
Under the shelf and everywhere.
அந்த ஒவ்வொரு அலமாரியின் கீழே உள்ள தூசி எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுகிறார்.
Because the principle of his life was everything I do must be a finished work.
அவருடைய வாழ்க்கையின் கோட்பாடு என்னவென்றால் நான் செய்கிற ஒவ்வொரு பணியும் பூரணமானதாய் முடிவு பெற்றதாய் இருக்க வேண்டும்.
So when he died on the cross also he took all our sins. It's finished, he said.
ஆகவே சிலுவையிலே மரிக்கும் பொழுதும் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். முடிந்தது என்று சொன்னார்.
When Jesus was a carpenter,
இயேசு ஒரு தச்சனா இருக்கும் பொழுது,
if he made a chair,
ஒரு நாற்காலியை செய்கிறார்,
he would not have made a chair that
is not stable on the four legs. அவர் செய்யவில்லை, அது ஸ்திரமா இருக்கக்கூடிய ஒரு நாற்காலியாக செய்கிறார்.
Chair would not have rocked. Every leg would have been absolutely equal.
நாற்காலியில் உள்ள நான்கு கால்களும் ஒரே அளவாய் இருக்கக்கூடிய அளவிலே செய்து அதை போட்டால் அப்படியே நிற்கும், சற்று கொஞ்சம் கூட ஆடாது.
He would take a lot of pains to make sure of that.
அப்படிப்பட்ட ஒரு நாற்காலியை செய்வதற்கு எவ்வளவு சிரத்தை எடுக்க முடியுமோ அவ்வளவு சிரத்தை எடுத்து அதை செய்திருக்கிறார்.
If he made a table, the table would be flat and rest properly on four legs.
ஒரு மேஜை அவர் செய்கிறார், அந்த மேஜையை பார்க்கும் பொழுது அதுவும் அப்படியே பூரணமான அளவுள்ளதோடு கூட நன்றாக இருக்க முடியாது செய்கிறார் ஆடுவதில்லை.
That will take a longer time to make a table so perfect.
அப்படி பூரணமான ஒரு மேஜையை செய்வதற்கு சற்று அதிக காலம் பிடிக்கும்.
And carpenters who are interested in just doing a quick work and giving out their work won't take so much trouble.
சீக்கிரமாய் வேலையை செய்துவிட்டு பாக்கெட்டிலே காசை போட்டுக்கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அப்படிப்பட்ட பூரணமான ஒரு வேலையை செய்ய மாட்டார்கள்.
Because Jesus aim in life was everything I do must be perfect, must be finished.
இயேசுனுடைய வாழ்க்கையின் குறிக்கோளே நான் செய்யக்கூடிய எதுவாயிருந்தாலும் அது முற்றுப்பெற்றதா இருக்க வேண்டும், பூரணமான ஒரு வேலையா இருக்க வேண்டும் என்று அவர் செய்கிறார்.
And if some wood that he bought was a bit cracked,
அவர் வாங்கி வந்த மரங்களிலே ஏதோ ஒரு இரண்டு மரங்களிலே அது பிளவுபட்டிருக்கிறது என்று சொன்னால், வெடித்திருக்கிறது என்று சொன்னால்,
he won't just put some putty and cover it up and deceive people and say here it is.
அதை அப்படியே பட்டியை போட்டு நன்றாக அடைத்து அதை மேற்பூச்சாக பூசி பாலிஷை போட்டு ஜனங்களுக்கு தெரியாமல் அதை விட்டுவிட மாட்டார்.
He would either put a get another piece of wood and put a proper piece.
அந்த மரத்தினுடைய ஓரத்திலே வைத்துவிட்டு வேறு ஒரு மரத்தை வாங்கி வந்து அதை சரி செய்வார், அதை அதிலே மேஜை செய்வார்.
Or when he sells it, he would say this leg is a bit cracked so you can pay less for it.
இல்லாவிட்டால் இதிலேயே தான் மேஜை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த மேஜை செய்து விற்கும் பொழுது இதிலே ஒரு காலிலே ஒரு பிளவு இருக்கிறது, வெடிப்பு இருக்கிறது, அதை நான் மட்டி போட்டு பூசி இருக்கிறேன், ஆகவே அதற்கு விலையை குறைத்து குறைந்த விலையை தாருங்கள் என்று சொல்லியிருந்திருப்பார்.
And if some poor widow asked him to make a chair,
ஒரு ஏழை விதவை எனக்கு ஒரு முக்காலி வேண்டும் அல்லது நாற்காலி வேண்டும் என்று சொல்லியிருந்தால்,
he would have made it and gone and given it to her.
அவர் அதை செய்து அந்த விதவையினிடத்தில் கொடுத்திருந்திருப்பார்.
And she would have asked, how much does it cost?
எவ்வளவு விலையப்பா இந்த நாற்காலிக்கு என்று விதவை கேட்கிறார்கள்.
He would have said, you're a poor widow, you can have it free.
நீங்களே ஏழை விதவையா இருக்கிறீர்கள், எனக்கு காசு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார்.
Do you think a carpenter who works like that will ever become a rich man?
இப்படி வேலை செய்கிற ஒரு கார்பெண்டர் எப்படியாவது பணக்காரராய் மாற முடியுமா? வழி ஏதும் இருக்கிறதா?
No.
இல்லை.
He would have been the best carpenter in Nazareth, but he would have been a very poor carpenter.
நாசரேத் ஊரிலேயே மிகவும் சிறந்த கைதேர்ந்த ஒரு தச்சு தொழிலாளியாய் இருக்கிறார் அல்லது ஆசாரியராய் இருக்கிறார், ஆனால்
as a man would have been
இல்லை.
Because he would give some things free to poor people.
ஏனென்றால் ஏழை மக்களுக்கு கட்டணத்தையே வாங்காமல் சில காரியங்களை செய்து கொடுப்பார்.
He would never do anything that was not perfect.
பூரணமா இல்லாத எந்த ஒரு வேலையும் அவர் செய்ய மாட்டார்.
And where other people would take so many hours, 4 hours to make a table, he would take 8 hours.
மற்றவர்கள் 4 மணி நேரங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு மேஜையை செய்தால், இவரோ 8 மணி நேரங்கள் எடுத்துக்கொண்டு அந்த வேலையை செய்கிறார்.
By the time that fellow has made 2 tables.
இந்த 8 மணி நேரத்திலே இன்னொரு தச்சர் அவர் 2 மேஜையை செய்து விட்டு விடுகிறார்.
Why Jesus could make only one at that time?
ஏன் அந்த காலங்களிலே ஒரே ஒரு மேஜையை தான் 8 மணி நேரத்திலே செய்ய முடிந்தது?
Because he wanted it to be finished.
ஏனென்றால் அது ஒரு முற்றுப்பெற்ற பூரணமான ஒரு பணியா இருக்க வேண்டும் என்று விரும்பினதினால்.
That is a principle in his life.
இதுதான் அவருடைய வாழ்க்கையின் கோட்பாடு.
It is finished.
முடிந்தது.
Whether a bucket of water that his mother asked him to bring,
ஒரு பக்கெட் தண்ணீரா இருந்தாலும், தாய் கேட்ட தண்ணீரா இருந்தாலும் சரி,
or sweep the room,
அல்லது அறையை கூட்ட வேண்டுமானாலும் சரி,
or make a table,
அற மேஜை செய்ய வேண்டுமானாலும் சரி,
if Jesus was to preach a sermon,
இயேசு ஒரு பிரசங்கத்தை செய்ய வேண்டியதா இருந்தால்,
he would take a lot of pains over it to think what shall I say.
நான் என்ன பேசுவது, எதை பேசுவது என்று அதிக சிரத்தை எடுத்து அவர் அதை தீர்மானித்திருந்திருக்கிறார்.
How can I make it interesting for these people?
இந்த ஜனங்களுக்கு எப்படி சுவாரஸ்யமாய் இந்த செய்தியை சொல்லுவது?
He would think of stories that he made up himself.
அவர் தானாகவே பல கதைகளை அவர் கண்டுபிடித்து அந்த கதைகள் மூலமாக சத்தியத்தை சொல்கிறார்.
He would think of illustrations from the birds and the flowers and
பறவைகள், பூக்கள் இவைகளிலிருந்து ஊமைகளை சொல்கிறார்.
Lamp stands and all types of things.
விளக்கு தண்டு போன்ற பல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் மூலமாகவும் ஒரு சத்தியத்தை சொல்கிறார்.
Because he wanted his sermon to be perfect.
ஏனென்றால் தம்முடைய பிரசங்கமானது பூரணமான ஒரு பிரசங்கமாய் அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
Anything you ask Jesus to do, he would always try to do it perfectly.
இயேசுவை எந்த காரியத்தை செய்ய சொன்னாலும் அதை அவர் பூரணமான விதத்திலே அவர் செய்கிறார்.
I don't know if Jesus knew how to cook.
இயேசுக்கு சமைக்க தெரியுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
I think he did.
அவர் சமைத்திருந்திருப்பார் என்று எண்ணுகிறேன்.
Because we read after his resurrection, he, John 21, he made a breakfast for his disciples.
ஏனென்றால் யோவான் 21 ஆம் அதிகாரத்திலே அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பசியாய் இருக்கிற தம்முடைய சிஷ்யர்களுக்கு நல்ல மீன் கறியை சமைத்து வைக்கிறார்.
So that also I would have liked to taste that curry. It would have been really first class.
அதை நானும் ருசித்து பார்க்க விரும்புகிறேன். முன்னாலவே நல்ல ருசியான ஒரு சாப்பாடா இருந்திருக்கும்.
He never did anything imperfect.
ஏனென்றால் அவர் பூரணமில்லாத முற்றுப்பெறாத எந்த ஒரு வேலையும் அரைகுறை வேலையாக அவர் செய்வதில்லை.
And when you want to do something perfectly, you have to spend more time.
ஒரு வேலையை பூரணமாக செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதற்காக அதிக நேரத்தை உபயோகப்படுத்த வேண்டியதாக
இருக்கும். You have to spend more energy.
அதிகமான நீங்கள் வலிமையை உங்களுடைய சிரத்தை செலவு செய்ய வேண்டும்.
And he didn't do all these things to get a reputation that I am a great man.
இப்படி சக்தி எல்லாம் செலவு செய்து பணியை செய்து நான் ஒரு பெரிய மனிதன் என்கிற பெயரை பெருமடிக்காக அப்படி செய்யவில்லை.
He didn't do it to make money.
பணத்தை சம்பாதிப்பதற்காக அப்படி செய்யவில்லை.
He did it because he wanted to give something good to people.
ஜனங்களுக்கு நன்மையானதை தர வேண்டும் என்கிற நோக்கத்தினாலே அப்படி செய்தார்.
He wanted to make it easy for his mother by bringing a full bucket of water.
ஒரு பக்கெட் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து தன்னுடைய தாய்க்கு வேலையை குறைத்து கொடுத்தார்.
He wanted to make it easy for his mother by cleaning the room perfectly.
தன்னுடைய வீட்டிலே உள்ளதன ஒவ்வொரு ரூமையும் பூரணமாய் நன்றாக சுத்தம் செய்து தன்னுடைய தாய்க்கு உள்ள வேலையை குறைத்து கொடுத்தார்.
He wanted to make it good for his customers so that they would have a good table and a good chair.
தனக்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நல்ல மேஜை அமைய வேண்டும், நல்ல நாற்காலி அவர்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்றதனாலே நல்ல வேலையை செய்து கொடுத்தார்.
And he wanted to bless the widows and the orphans in Nazareth.
நாசரேத்திலே இருக்கக்கூடியதன விதவைகளையும் திக்கற்றவர்களையும் அநாதைகளையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்பினார்.
His aim in life was not to become well known but to do good to other people.
நல்ல பிரபலமாக வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல, ஆனால் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது.
This is the spirit that moved Jesus throughout his life.
தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் இவ்விதமான ஆவிதான் அவரை உந்தி தள்ளியது.
You know, when you ask God to fill you with the Holy Spirit,
தேவனே பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும் என்று நீங்கள் கேட்கும்பொழுது,
I think all of us sometime we have prayed, Lord fill me with the Holy Spirit.
இருக்கிற நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு சமயத்திலே ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் என்று கேட்டிருக்கிறோம்.
Do you know which spirit you are asking God for?
நீங்கள் எந்த ஆவியை தேவனிடத்திலே கேட்கிறீர்கள் தெரியுமா?
This same spirit.
இதே ஆவிதான்.
That brought a full bucket of water.
முழு பக்கெட் தண்ணீரை கொண்டு வந்த அந்த ஆவி.
That swept the floor properly.
தரையை மிகவும் நேர்த்தியாக சுத்தம் பண்ண அந்த ஆவி.
And that made the table properly.
மேஜையை நன்றாக செய்து கொடுத்த அந்த ஆவி.
That's the spirit I want to be filled with.
இந்த ஆவியினாலே தான் நான் நிரப்பப்பட விரும்புகிறேன்.
I remember in the early days when we were just few of us in CFC in Bangalore.
ஆரம்ப நாட்களிலே பெங்களூர்லே உள்ளதான CFC சபையிலே நாங்கள் மிக குறுகிய எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தோம்.
And there were not many of us to clean the hall.
அந்த பெரிய ஹாலை சுத்தம் செய்வதற்கு நிறைய பேர்கள் இல்லை.
So all of us had to do something.
ஆகவே நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வேலையை பிரித்து கொண்டு செய்ய வேண்டியதாக இருந்தது.
I remember when I was cleaning the toilet in the back of the CFC.
நான் CFC க்கு பின்னாக உள்ளதான கழிவறைகளை நான் சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு நினைவுக்கு வருகிறது.
I felt I must make this a really clean toilet.
இதை உண்மையாலுமே துப்புரவான ஒரு கழிவறையாய் சுத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன்.
Scrub it and put phenyl and really make it nice so that people come here feel like
ஒரு கறை இல்லாமல் கழுவி phenyl எல்லாம் போட்டு ஒரு அவர் உள்ளே சென்றால் நல்ல சுத்தமாக இருக்கக்கூடிய உணர்வை பெற வேண்டும் என்று அப்படி செய்தேன்.
Because I felt that is what Jesus would do.
இயேசு இப்படி தான் செய்வார் என்று நான் உணர்ந்தேன்.
And if I get up to preach a sermon,
அதே போல நான் எழுந்து பிரசங்கிக்கும் பொழுது,
it's the same principle, whether I clean a toilet or preach a sermon.
ஒரு கழிவறை சுத்தம் செய்தாலும் சரி, ஒரு பிரசங்கத்தை செய்ய நேர்ந்தாலும் சரி, அதே கோட்பாடு தான்.
I must do it the way Jesus would do it.
இயேசு எப்படி செய்வார் அது போல நான் செய்ய வேண்டும்.
Try and make it as clean and good and perfect as possible.
எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரமாய் சுத்தமாகவும் பொறுமைய பூர்ணமானதாகவும் முழுமை பெற்றதாகவும் செய்ய வேண்டும்.
எவ்ரிதிங்,
எல்லா காரியங்களையும்.
When I was a father,
நான் ஒரு தகப்பனாய் இருந்த பொழுது,
four sons,
நான்கு மகன்கள் உண்டு.
I said, Lord,
ஆண்டவரே,
I'm not perfect but I want to try and be as good a father as possible.
ஆண்டவரே, நான் ஒரு பூர்ணமான மனிதன் அல்ல, ஆனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நல்ல தகப்பனாய் இருக்க வேண்டுமே.
I want to ask all of you, my brothers and sisters.
என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன்.
All of you have a ministry in the church.
உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஊழியம் உண்டு.
You must pray that God will fill you with this spirit.
இந்த ஆவியினாலே உங்களை நிரப்ப முடியாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
This spirit that burns with a zeal for the house of God.
தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் பட்சிக்கிற அந்த வைராக்கியம் வேண்டும் என்று கேட்க வேண்டும்.
I'll tell you honestly.
நேர்மையாக நான் சொல்கிறேன்.
I would rather clean the toilet in CFC and make it clean than speak in tongues.
நான் அந்நிய பாஷையிலே பேசுவதை காட்டிலும் CFC யில் உள்ள கழிவுகளை சுத்தம் பண்ணி அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன்.
I hope you have that spirit.
உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆவி இருக்கும் என்று நம்புகிறேன்.
Don't think you have become so senior that you can't do such things.
நான் சீனியரானபடினாலே மூத்தவரானபடினாலே இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்ய முடியாது என்று எண்ண வேண்டாம்.
I would do that even today.
இன்றைக்கும் கூட நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன்.
Because I know that my savior washed the feet of his disciples on the last day of his earthly life.
ஏனென்றால் என்னுடைய இரட்சகர் தன்னுடைய பூமி வாழ்க்கையின் கடைசி நாளிலே தம்முடைய சிஷ்யருடைய கால்களை கழுவினவர்.
And I can imagine how he washed the feet.
அவர் தம்முடைய சிஷ்யருடைய கால்களை எப்படி கழுவினார் என்று நான் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது.
He didn't just pour some water, wipe it, go to the next.
ஏதோ தண்ணீரை பேருக்கு ஊற்றி விட்டு இப்படி தேய்ச்சி விட்டு அடுத்த காலுக்கு போகவில்லை.
He would have poured the water,
தண்ணீரை ஊற்றியிருந்திருப்பார்,
and separated the toes and wipe between them.
விரல்களை எல்லாம் பிரித்து அதன் இடையில உள்ள அழுக்கு எல்லாம் தேய்த்து சுத்தமாக கழுவி எடுத்திருந்திருப்பார்.
Imagine Jesus separating the toes of his disciples to wash between that.
நீங்கள் எண்ணி பாருங்கள், இயேசு தம்முடைய சிஷ்யருடைய கால்களுடைய பாதங்களில் உள்ள விரல்களை எல்லாம் பிரித்து அதில் உள்ள அழுக்கு எல்லாம் தேய்க்கிறார்.
And wash it.
அதை கழுவுகிறார் சுத்தமாக.
It takes a little longer.
கொஞ்சம் நேரம் பிடிக்கிறது.
Then he goes to the next person.
அதற்கு பிறகு அடுத்த நபர்.
From the time he was a child till the end of his life, he did everything perfectly.
அவர் பிள்ளையா இருந்த நாள் முதல் அவர் வாழ்க்கையின் கடைசி நாள் வரை ஒவ்வொரு காரியத்தையும் பூரணமாய் செய்து முடித்தார்.
Not only on the cross that he said it is finished.
சிலுவிலே மட்டும் போய் முடிந்தது என்று சொல்லவில்லை.
When he washed Peter's feet,
பேதுருடைய கால்களை கழுவின உடனே,
it was really clean.
அது உண்மையாலுமே சுத்தமாக இருந்தது.
He could say, Peter, it's finished.
பேதுருவே முடிந்தது, உன் கால்களை கழுவு.
Now I go to John.
அடுத்து யோவான்.
I'll take a little time.
கொஞ்சம் நேரம் பிடிக்கும்.
But it'll be finished when I'm finished with his work. His feet will be really clean.
அந்த வேலையை முடிப்பதற்கு நேரமானாலும் அந்த வேலை முற்றுப்பெறும். அதை முடிவிலே அந்த பாதங்கள் சுத்தமாக இருக்கும்.
You know when is the best time to start learning all this?
இவைகளெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு சிறந்த நேரம் எது தெரியுமா?
When you are young, like all of you sitting here.
இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகரை போல வாலிபலா இருக்கக்கூடிய இந்த நாள்கள்.
When your father or mother tell you to do something.
உங்க அப்பா அம்மா தம்பி தங்கையை ஏதாவது செய்ய என்று சொன்னால், மகனை மகளை ஏதாவது செய்ய என்று சொன்னால்,
Don't be like your other brothers and sisters.
உங்க மற்ற அண்ணன் தம்பியை போல அக்கா தங்கையை போல இருக்க வேண்டாம்.
You are a disciple of Jesus.
நீ இயேசுவுடைய சீஷன்.
Think of how Jesus would clean that room.
இயேசு எப்படி அந்த அறையை சுத்தம் பண்ணுவார், கூட்டுவார் என்று எண்ணி பாருங்கள்.
Think how Jesus would wash the dishes after the food was over.
சாப்பாடு சாப்பிட்டு முடித்த உடனே எப்படி பாத்திரங்களை எல்லாம் கழுவி இருந்திருப்பார் என்று எண்ணி பாருங்கள்.
How he would wash Peter's feet.
எப்படி பேதுருடைய கால்களை கழுவி இருந்திருப்பார்.
How he would make a table.
எப்படி ஒரு மேஜையை செய்திருந்திருப்பார்.
There was nothing that Jesus did which he did not try to do perfectly.
பூரணமில்லாத எந்த ஒரு வேலையும் அவர் செய்ய முயற்சித்ததே கிடையாது.
That is called the spirit of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் ஆவி.
Many people want to be filled with the Holy Spirit.
அநேகர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட விரும்புகிறார்கள்.
But they don't understand what it means.
ஆனால் அதனுடைய பொருள் என்ன என்று அவர்களுக்கு விளங்குவதில்லை.
This is the spirit I want to fill my life.
என்னுடைய வாழ்க்கையிலே நிரப்பப்பட விருப்பம் கொண்டிருக்கிற ஆவி இந்த ஆவிதான்.
When I write a book,
நான் ஒரு புத்தகத்தை எழுதும் பொழுது,
I read it 10 times to see there's no mistake in it.
அதிலே தவறுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக 10 முறைகள் அதை படிக்கிறேன்.
I try my best to make sure there's not even one spelling mistake in the whole book.
அந்த முழு புத்தகத்திலும் ஒரு இடத்திலே கூட எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது என்பதை நான் நிச்சயப்படுத்திக் கொள்கிறேன்.
If I was careless, I could write 10 books in that time.
நான் சற்று கவன குறைவாக இருந்தால் ஒரு புத்தகத்தை எழுதக்கூடிய நேரத்திலே 10 புத்தகத்தை நான் எழுதியிருக்க முடியும்.
I try to read it again saying, can people understand this? Is it simple?
இது எளிமையான ஒரு நடையில் இருக்கிறதா, வாசிக்கிற ஜனங்கள் இதை புரிந்து கொள்வார்களா என்றெல்லாம் எண்ணி பார்த்து நான் அதை எழுதுகிறேன்.
Will they understand what I'm saying?
நான் இப்பொழுது சொல்லுகிற இந்த கருத்தை அவர்களால் புரிந்து கொள்ள இயலுமா?
Many people respect me so much that they will do what they read in this book.
அநேகர் புத்தகத்தில் இருக்கிறதை வாசித்து அதன்படியே செய்யக்கூடிய அளவுக்கு என் மீது மதிப்பு வைத்திருக்கிறார்கள்.
I must be very careful that they don't get a wrong understanding.
ஆகவே நான் எழுதுகிற காரியங்களை தவறாக புரிந்துகொள்ள கூடாது என்பதற்காக நான் மிகவும் கவனமுள்ளவனாய் இருக்கிறேன்.
Because I think that's how Jesus was.
இயேசு இப்படி தான் இருந்தார் என்று நான் நம்புகிறேன்.
He was so careful about everything.
ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அவ்வளவு கவனமுள்ளவராய் இருந்தார்.
This is the spirit of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் ஆவி.
And I want to say to you young people,
வாலிபர்களே இளைஞர்களே,
ask Jesus to fill you with his spirit.
இந்த அவருடைய ஆவியினாலே உங்களை நிரப்ப முடியாது, நீங்கள் கேளுங்கள்.
I see so many Christians who are so careless.
அநேக கிறிஸ்தவர்கள் கவன குறைவாய் கவலையினமாய்
இருக்கிறார்கள்.
அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் கவன குறைவாய் இருக்கிறார்கள்.
If Jesus earned money as a carpenter,
இயேசு தச்சராக இருந்து அவர் பணத்தை சம்பாதிக்கிறார்.
He didn't earn a lot of money.
அவர் நிறைய பணத்தை சம்பாதிக்கவில்லை.
Because he spent so much time doing everything perfectly.
ஏனென்றால் ஒவ்வொரு காரியத்தையும் பூரணமாய் முழுமையாய் செய்ய வேண்டும் என்பதனாலே அவருக்கு குறைந்த பணத்தை சம்பாதித்தார்.
And he would give away so many things free to poor people.
ஏழை மக்களுக்கு பல காரியங்களை இலவசமாய் கொடுத்தார்.
So he didn't have much money.
ஆகவே அவருக்கு நிறைய பணம் இல்லை.
And with that money he would say now, how can I make sure that all the needs of my family is met with this money?
Inda korinda panathai veithu ennudaiya kudumbathin thevigal ellam eppadi sandhippadhu endru enni paarthar.
Joseph is dead.
Joseph marithu vittar.
I am the eldest son.
Naan dhan mootha magan.
I got four younger brothers.
Enakku naangu ilaiya sagodharargal irukkiraargal.
Two younger sisters.
Irandu ilaiya sagodharigal irukkiraargal.
I've got an old mother.
Enakku vayidana thai irukkiraargal.
I must be careful with this money.
Inda panathai selavu seivadhile migavum jaagradhiyai naan irukka vendum.
You know, this is the Jesus who says to us, follow me.
இந்த விஷயங்களில தான் என்னை பின்பற்று என்று சொல்கிறார் இயேசு.
We think we have to raise the dead and walk on the water. No.
நாம் என்னவெல்லாம் மரித்தோரை உயிரோடு எழுப்புவதும் தண்ணீரின் மேல் நடப்பதும் என்று எண்ணுகிறோம்.
That's not what we are called to do.
அதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார்.
That's not our calling.
அது நம்முடைய அழைப்பு அல்ல.
Whatever God calls you to do in your life.
தேவன் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய அழைக்கிறாரோ.
Have you got children?
உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா?
Be a good father.
நல்ல தகப்பனா இருங்கள்.
Be a good mother.
நல்ல தாயாக இருங்கள்.
Are you married?
திருமணமானவர்களா?
Be a good husband.
நல்ல கணவனா இருங்கள்.
Be a good wife.
நல்ல மனைவியா இருங்கள்.
See how you can do things perfectly in your house.
உங்களுடைய வீடுகளிலே எப்படி காரியங்களை செம்மையாய் பூர்ணமாய் செய்யலாம் என்று கண்ணோக்கி பாருங்கள்.
Press on to perfection.
பூர்ணத்தை நோக்கி கடந்து செல்லுவோம்.
And make Jesus your example.
இயேசுவே உங்களுடைய மாதிரியாய் வைத்துக்
கொள்ளுங்கள். Lord, how would you do it?
ஆண்டவரே இதை எப்படி நீ செய்வீர்?
Jesus had to go to school when he was a little boy.
இயேசு சிறு பையனாய் இருக்கும் பொழுது அவர் பள்ளிக்கு போனார்.
Do you think he respected the teachers?
அங்கே உள்ள ஆசிரியர்களை அவர் மதித்து நடந்தாரா?
I'm sure he did.
கண்டிப்பாக மதித்து நடந்திருப்பார்.
Even if the other children were making fun of the teacher.
மற்ற பிள்ளைகள் எல்லாம் டீச்சரை கேலி பேசுகிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள்.
Jesus would never make fun of the teacher.
இயேசு ஒரு காலம் ஆசிரியர்களை கிண்டல் செய்தது கிடையாது.
He kept his heart pure.
தம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொண்டார்.
He had a zeal to keep this house of God, his heart.
அவருடைய இருதயமாகிய இந்த தேவனுடைய வீட்டை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பக்தி வைராக்கியம் அவருக்கு உண்டாயிருந்தது.
When you go to school and college, you'll find people with another spirit over there.
நீங்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகும்பொழுது வேறு விதமான ஆவியுடைய மாணவர்கள் தான் அங்கே இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
Fun of the teachers.
அவர்கள் ஆசிரியர்களை லெக்சரர்களை கிண்டல் செய்கிறார்கள்.
They make fun of the poor children.
அங்குள்ள ஏழை மாணவர்களை மாணவிகளை கிண்டல் செய்கிறார்கள், நக்கலடிக்கிறார்கள்.
They make fun of somebody who stutters or stammers.
வாய் திக்கி பேசுகிறவனை பார்த்து கிண்டல் செய்கிறார்கள்.
They make fun of somebody whose eyes are a little crooked.
உள்ளவர்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறார்கள்.
You must never join with them.
ஒரு காலம் அவர்களோடு கூட நீங்கள் சேர்ந்து கொள்ள கூடாது.
Jesus would not make fun of anybody.
இயேசு யாரையும் அவர் கிண்டல் செய்ய மாட்டார்.
You know, it's wonderful to see the example of Jesus.
இயேசுவின் மாதிரியை பார்ப்பது என்பது அற்புதமான விஷயம்.
You can spend your whole life asking the Holy Spirit to show you how Jesus lived on this earth.
உங்கள் வாழ்நாள் முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவரே பூமியிலே இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை காண்பீம் என்று கேட்டுக்கொண்டே உங்கள் வாழ்நாட்களை கழிக்கலாம்.
I know that's how Jesus wants me to live.
நான் இப்படி தான் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்று அறிந்திருக்கிறேன்.
Your calling may be different from mine.
என்னுடைய அழைப்பை காட்டிலும் உங்களுடைய அழைப்பு வித்தியாசமானது.
If I try to be perfect as a preacher,
naan prasangiyara eppadi poornama irukka vendum endru virumbugiren,
that's my calling.
Adhu ennudaiya alaippu.
If I were a mother,
naan oru thaayaga irundhal,
I would try to be perfect as a mother.
Oru thaayaga eppadi irupadhu poornama irupadhu endru naan muyarchippen.
I would not complain that God didn't make me a preacher.
Ennai oru prasangiyarai devan undaakkavillai alaikkavillai endru solli naan kurai kooru maaten.
There are different members in the body of Christ.
Kristudaiya sarirathile vidhavidhamana avayangal irukkirathu.
This hand never speaks.
Indha kai pesuvadhe illai.
The tongue speaks all the time.
எப்பொழுது பார்த்தாலும் நாவு தான் பேசிக்கொண்டே இருக்கிறது.
But the tongue, the hand has got some other job.
ஆனால் இந்த கரங்களுக்கு வேறு பணிகள் உண்டு.
In the same way,
அதே விதமாகத்தான்,
you may be a member in the body of Christ who never speaks from a platform.
நீங்கள் கிறிஸ்துவினிடத்திலே மேடையிலிருந்து பேசக்கூடாத ஒரு அவயமா இருக்கலாம்.
Because you are not the tongue.
ஏனென்றால் நீங்கள் நாவு அல்ல.
But you may be the hand.
ஆனால் நீங்கள் ஒரு கையா இருக்கலாம்.
Isn't the hand very important?
கை முக்கியமான ஒரு அவயவம் இல்லையா?
What will you do if you didn't have hands?
உங்களுக்கு கைகளே இல்லை என்று சொன்னா என்ன செய்வீர்கள்?
There's a statement I've heard in English. Jesus has got no hands but yours.
ஆங்கிலத்திலே ஒரு வாசகத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். இயேசுவுக்கென்று கரங்கள் இல்லை, நீங்கள் தான் அவருடைய கரங்கள்.
He doesn't have any other hands except your hands.
உங்களுடைய கரங்கள் தான் இயேசுவின் கரங்கள், அவருக்கென்று கரங்கள் இல்லை.
So if he's got to do something today, he's got to use your hands.
ஆகவே இன்றைக்கு இயேசு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கரங்களை பயன்படுத்தி தான் அவர் செய்ய வேண்டும்.
You are the hands of Jesus.
நீங்கள் தான் இயேசுவினுடைய கரங்கள்.
When I pray for the sick.
நான் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது
I say, Lord, if you were here, you would lay your hands on them.
ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீர் என்று சொன்னால் நீர் உம்முடைய கரங்களை இந்த இவர்கள் மீது வைப்பீர் ஆண்டவரே.
But you are not here.
ஆனால் நீர் இங்கே இல்லை.
So I am your hand now.
ஆகவே நான் தான் உம்முடைய கரம்.
It's not my hand.
ஆண்டவரே என்னுடைய கரம் அல்ல,
this is your hand,
ஆண்டவரே உம்முடைய கரம்,
in Jesus name,
இயேசுவின் நாமத்தினாலே
heal this person,
ஆண்டவரே இந்த நபரை குணமாக்கும் என்று தலையை கை வைக்கிறேன்.
You must pray for your children like that.
இது போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும்.
How many of you fathers lay hands on your children and pray for them?
பெற்றோர்களே, தகப்பன்மார்களே, உங்களில் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மீது கை வைத்து ஜெபிக்கிறீர்கள்?
You are the representative of Jesus.
இயேசுவின் பிரதிநிதியாய் நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திலே இருக்கிறீர்கள்.
Ask the Lord to fill your heart with a burning desire that His name will be glorified in your home.
உங்களுடைய குடும்பத்திலே அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே ஒரு அவியாத ஒரு ஆசையை எனக்கு தாரும், வாஞ்சையை தாரும் என்று கேளுங்கள்.
In your life first,
முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலே,
what are the three houses I said?
நான் ஏற்கனவே சொன்ன மூன்று வீடுகள் என்னென்ன சொல்லுங்கள்.
One is your life,
ஒன்று உங்களுடைய வாழ்க்கை,
third is your family,
இரண்டாவது உங்களுடைய குடும்பம்,
third is the church,
மூன்றாவது சபை.
See Ephesians chapter 5.
எபேசியர் 5 ஆம் அதிகாரம்.
In Ephesians chapter 5 we read,
எபேசியர் 5 ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்,
a very lovely word that has spoken to my heart many many times.
பல பல முறைகளிலே என்னோடு கூட பேசின அருமையான ஒரு வசனம்.
It says here in verse 25.
25 ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம்,
the last part.
கடைசி பகுதி.
Christ loved the church and gave himself up for her.
அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து அந்த சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
Just think of that phrase.
இந்த வாசகத்தை எண்ணி பாருங்கள்.
Christ loved the church.
கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார்.
Do you want to be like Jesus?
இயேசுவை போல நீங்கள் இருக்க வேண்டுமா?
Then you must love the church.
நீங்களும் சபையிலே அன்பு கூர வேண்டும்.
Which church?
எந்த சபை?
The church in which you are a member.
நீங்கள் எந்த சபையிலே அங்கத்தினராக இருக்கிறீர்களோ அந்த சபையிலே அன்பு கூருங்கள்.
And church doesn't mean building.
சபை என்றால் அது கட்டடம் என்று பொருள் அல்ல.
No. It's people.
ஜனங்கள் தான் சபை.
Christ loved the church means he loved the people.
கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார் என்றால் கிறிஸ்து சபையிலே உள்ள மக்களிலே அன்பு கூர்ந்தார் என்று பொருள்.
If you want to be like Jesus,
நீங்கள் இயேசுவை போல இருக்க வேண்டுமானால்
you must love your church.
நீங்கள் உங்கள் சபையை அன்பு கூர வேண்டும்.
Not people from some other church.
மற்ற சபையிலே இருக்கிற மக்களை அல்ல.
It's very easy to love people from some other church.
மற்ற சபையிலே உள்ள மக்களிடத்திலே அன்பு காட்டுவது எளிது.
See, once a year or 2-3 times a year you meet some brothers from some other part of Tamil Nadu.
ஒரு வருஷத்திலே ஒரு முறையோ அல்லது 2-3 முறையோ தமிழ்நாட்டில் வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய சகோதரர்களை சந்திக்கிறீர்கள்.
பெங்களூர்
அல்லது பெங்களூர் இருந்து வரக்கூடிய சகோதரர்களை சந்திக்கிறீர்கள்.
It's easy to love them.
அவர்களை நேசிப்பது எளிது.
Because you see them 2-3 times a year, 2-3 days.
ஏனென்றால் வருஷத்திலே மொத்தமே 2-3 நாட்கள் தான் பார்க்கிறீர்கள் அவர்களை.
And those people whom you never see.
நீங்கள் பார்க்காத மக்கள்,
those people you can love very easily.
அவர்களையும் நீங்கள் எளிதாக அன்பு கூர்ந்து விடலாம்.
For example, we have believers in China.
உதாரணமாக நமக்கு சீனா தேசத்திலே விசுவாசிகள் உண்டு.
Can you love the believers in China?
சீனாவில் உள்ள விசுவாசிகளை உங்களால் நேசிக்க முடியுமா?
Yes or no?
முடியுமா முடியாதா?
Oh yes.
ஆ முடியும்.
They are such good believers.
அவர் நல்ல விசுவாசிகள்.
What about the believers in Russia?
ரஷ்யாவில் உள்ள விசுவாசிகளை நீங்கள் நேசிக்க முடியுமா?
Oh, I love them.
ஐயோ, நான் அவர்களை அவ்வளவா நேசிக்கிறேன்.
What about the believers in Tuticorin?
தூத்துக்குடியில் உள்ள விசுவாசிகளை நேசிக்கிறீர்களா?
That is a little more difficult.
இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது.
Why?
ஏன்?
Because you see them all the time.
எப்பொழுது பார்த்தாலும் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்.
So the Lord says it's no use saying you love the believers in China and Russia and other places.
ஆகவே சீனாவிலேயும் ரஷ்யாவிலேயும் மற்ற இடங்களிலும் விசுவாசிகளை நேசிக்கிறேன் என்று சொல்வதிலே ஒரு பொருள் இல்லை.
You must love the believers whom you see.
நீங்கள் எந்த விசுவாசிகளை நீங்கள் அடிக்கடி பார்த்துக் கொண்டிருக்கோ அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும்.
Christ loved the church.
கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார்.
And what did he do?
அவர் என்ன செய்தார்?
He didn't just speak nice words in the meetings.
கூட்டங்களிலே வெறும் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசிக் கொண்டிருக்கவில்லை.
I love all the brothers and sisters in the church.
நான் எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த சபையிலே நேசிக்கிறேன் என்று சொல்லவில்லை.
Get up on a Wednesday meeting and say, "Oh brothers and sisters, I love you so much."
புதன்கிழமை மாலை கூட்டத்திலே எழுந்து சகோதரர்களே சகோதரிகளே உங்களை எல்லாரும் நான் நேசிக்கிறேன்.
It's only words.
அது வெறும் வார்த்தைகள் தான்.
Means nothing.
அதற்கு ஒரு பொருளும் இல்லை.
Christ loved the church and gave himself for the church.
கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார்.
How do you prove that you love your local church?
நீங்கள் உங்கள் ஸ்தல சபையை நேசிக்கிறீர்கள் என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்?
I know for myself I have taken this verse seriously.
நான் இந்த வசனத்தை சீரியஸாக எடுத்துக்கொண்டேன்.
Originally I was part of the church in Bangalore. There was no other church anywhere else.
பெங்களூரிலே உள்ள சபையிலிருந்து நான் வந்திருக்கிறேன். அங்கு உள்ள அங்க அந்த நேரங்களில் வேறு சபைகள் இல்லை. அப்பொழுது
I love that church.
நான் அந்த சபை அதிகமாக நேசித்தேன்.
And I said, Lord, I will give myself for this local church.
ஆண்டவரே, இந்த ஸ்தல சபைக்காக என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னேன்.
And now God has raised up many other churches.
இப்பொழுது இன்னும் பல இடங்களிலே தேவன் இது போல சபைகள் எழுப்பி இருக்கிறார்.
And I say, Lord, I love those churches.
ஆண்டவரே, இந்த சபைகளை நான் நேசிக்கிறேன்.
Here, there, so many places.
இந்த இடத்திலே, அந்த இடத்திலே, இந்த இடத்திலே.
And I will give myself for that church.
இந்த சபைகளுக்காக ஆண்டவர் என்னை நானே கொடுப்பேன்.
I will never seek my own convenience.
ஆண்டவரே என்னுடைய சொந்த வசதியை நான் தேட மாட்டேன்.
I love the church.
நான் சபையை நேசிக்கிறேன்.
And I'll give myself for the church.
என்ன இந்த சபைக்காக ஒப்பு கொடுக்கிறேன்.
If people call me at 2 o'clock in the morning to do something, I'll do it.
விடியற்காலம் 2 மணிக்கு ஃபோன் கால் வருகிறது, எனக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள், நான் அதை செய்கிறேன்.
Because I love the church.
என்னால் நான் சபையை நேசிக்கிறேன்.
And I will give myself for the church.
நான் சபைக்காக என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன்.
I will never say, oh, this is inconvenient.
2 மணிக்கா கொஞ்சம் வசதி குறைவா இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன்.
No, when God has given you a gift,
தேவன் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுப்பாரானால்,
He has not given it to you for use for yourself.
உங்களுக்காக அந்த வரத்தை பயன்படுத்தும்படிக்கு அவர் கொடுக்கவில்லை.
Look at the example of Jesus.
இயேசுனுடைய மாதிரியை கண்ணோக்கி பாருங்கள்.
That has always challenged me.
அது எப்பொழுதுமே எனக்கு சவாலிட்டிருக்கிறது.
In Mark chapter 3.
மார்க்கு என்ன சுவிசேஷம் 3 அதிகாரம்.
Jesus had traveled about many many places.
பல பல இடங்களுக்கு இயேசு பிரயாணமாய் சென்று கொண்டிருக்கிறார்.
He went to synagogues.
தேவாலயத்துக்கு செல்கிறார்.
Then in verse 7 he withdrew to the sea.
7 வசனத்திலே பார்க்கிறோம், கடலோரத்துக்கு போகிறார்.
And a great multitude came there.
அங்கேயும் திரளான மக்கள் வருகிறார்கள்.
And he stood in a boat and preached to them, verse 9.
9 வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே அவர் ஒரு படகிலே ஏறி நின்று பிரசங்கிக்கிறார்.
Verse 10 he healed many who were sick.
திரளாய் வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள், அவர்களை சுகமாக்கினார்.
He cast out many demons, verse 11.
11 வசனத்திலே அசுத்த ஆவிகளை விரட்டுகிறார்.
Then he went to the mountain, verse 13.
13 வசனத்திலே பார்க்கிறோம், ஒரு மலை மேல் ஏறுகிறார்.
Prayed all night.
இரவு முழுதுமாய் ஜெபிக்கிறார்.
Gathered 12 people.
12 பேரை தேர்ந்தெடுக்கிறார்.
And then
அதற்கு பிறகு,
after all this busy activity,
இப்படி அவர் அந்த வேலைகளின் மத்தியிலே,
he said, now let me go home to my home in Capernaum and take some rest.
இப்பொழுது நான் கப்பர்நகுமில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டுக்கு சென்று சற்று ஓய்வெடுக்க போகிறேன் என்று சொல்கிறார்.
You know, when Jesus got baptized, he shifted his home from Nazareth to Capernaum.
இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவருடைய வீட்டை நாசரேத்திலிருந்து மாற்றிக்கொண்டு அவர் கப்பர்நகுமுக்கு சென்று விட்டார்.
Mother and others stayed in Nazareth, but he moved to Capernaum because he was starting
his ministry. மற்றவர்களும் நாசரேத்திலேயே தங்கி விட்டார்கள், இவரோ தம்முடைய ஊழியத்தை நிமித்தமாய் கப்பர்நகுமுக்கு வீடு மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்.
You read that in Matthew 4.
இதை மத்தேயு 4 அதிகாரத்திலே வாசிக்கலாம்.
So he came to his home.
ஆகவே அவர் தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்.
And when he came to his home,
வீட்டுக்கு வரும்பொழுது,
verse 20,
20 வசனம்,
again a great crowd, he had come there to rest.
அங்கே ஓய்வெடுக்க முடியாய் வருகிறார்.
But he could get no rest.
ஆனாலும் அங்கே ஓய்வெடுக்க முடியவில்லை.
So many people came there.
அநேக ஜனங்கள் அங்கே வருகிறார்கள்.
Lord, pray for us.
ஆண்டவரே எங்களுக்காக ஜெபியும்.
Lord, we like to hear something from you.
ஆண்டவரே உம்மிடம் ஏதாவது கேட்க விரும்புகிறோம்.
And he did not even get time to eat food that day.
அந்த நாளிலே சாப்பிடுவதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லாதிருந்தது.
What did he do?
அவர் என்ன செய்தார்?
Did he drive them away saying, hey, hey, this is time for me to eat, get away from here?
இது இப்போ சாப்பிடுற நேரம் வந்து விட்டது, நீங்க எல்லாரும் போங்கள் என்று விரட்டி விட்டாரா?
No.
இல்லை.
He loved the church.
அவர் சபையில் அன்பு கொண்டார்.
And he gave himself for it.
அதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார்.
Do you want to serve the Lord?
நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமா?
You will have to serve people.
நீங்க ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும்.
If you are afraid that people will inconvenience you,
மக்கள் உங்களுக்கு வசதி குறைவை கொடுப்பார்கள் என்று நீங்கள் எண்ணினால்,
then say, Lord, I don't want to serve you.
ஆண்டவரே உமக்கு நான் ஊழியம் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லுங்கள்.
I just go to the meetings, but I can't serve you.
நான் கூட்டங்களுக்கு மட்டும் போய்விட்டு வருகிறேன், ஆனால் உமக்கு நான் ஊழியம் செய்யவில்லை.
You want to be filled with the Holy Spirit?
பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டுமா?
This is the Spirit.
இதுதான் அந்த ஆவி.
The Spirit that burns with a passion for the church.
சபைக்கென்று எரிந்து கொண்டிருக்கிற பற்றிக்கிற அந்த வைராக்கியம்.
That if you have no time to eat,
சாப்பிட நேரம் இல்லை என்றால்,
okay, you don't eat, that's all,
பரவாயில்லை சாப்பிடாதீர்கள், அவ்வளவுதான்.
Once when he preached to one Samaritan woman,
ஒரு சமாரிய ஸ்திரீக்கு அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்.
He lost his hunger.
அவருக்கு பசியே போய்விட்டது.
He told his disciples who brought food, no, I don't need food, I've already eaten.
சீஷர்கள் போய் சாப்பாடு வாங்கி கொண்டு வருகிறார்கள், ஆண்டவரே சாப்பிடும் என்று சொல்லி, இல்லை இல்லை நான் சாப்பிட்டு விட்டேன், எனக்கு
They wondered, where did he get food from?
இவருக்கு எங்கிருந்து ஆகாரம் வந்தது என்று ஆச்சரியப்படுகிறார்கள்.
He said, my food is to do the will of God.
என்னுடைய ஆகாரம் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதுதான்
என்று சொல்கிறார். I was so thankful my father gave me an opportunity to help one poor divorced woman.
ஒரு விவாகரத்து செய்யப்பட்டதன ஒரு ஏழை பெண்மணிக்கு உதவி செய்யும் பிதாவானவரை அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறேன்.
Just one person.
ஒரே ஒரு நபர் தான்.
An ordinary poor woman,
ஒரு சாதாரண எளிய ஏழ்மையான ஒரு ஸ்திரீ,
I was able to help her.
நான் அவளுக்கு உதவி செய்ய முடிந்தது.
I am full.
எனக்கு வயிறு நிறைந்து விட்டது.
I am so happy.
எனக்கு சந்தோஷம்.
He loved the church.
அவர் சபையில் அன்பு கொண்டார்.
He loved to serve his father.
தம்முடைய பிதாவுக்கு சேவை செய்ய முடி அவ்வளவாய் அன்பு கொண்டிருந்தார்.
He never cared for his convenience.
ஒரு காலம் தன்னுடைய வசதிக்காக அவர் பார்க்கவில்லை.
He never cared for his food.
தன்னுடைய ஆகாரத்தை குறித்து கவலைப்படவில்லை.
In his house,
அவருடைய வீட்டிலே.
We read earlier in chapter 2.
நாம் இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
He came back to Capernaum after his travels again to get some rest in his house.
அவர் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்துவிட்டு ஓய்வெடுக்கும்படியாக கப்பர்நமுக்கு போகிறார்.
And when he came to the house,
அவர் வீட்டுக்கு வந்தபொழுது
everybody heard that here Jesus has come back to the house.
இயேசு இந்த வீட்டிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் எல்லாரும்
again many people gathered there.
மீண்டும் திரளான மக்கள் அங்கே கூடுகிறார்கள்.
There was such a crowd there that they couldn't get inside.
அங்கே கூட்டம் திரளா இருந்தபடியாலே அந்த வீட்டுக்குள்ளாகவே செல்ல முடியவில்லை.
And there were four people, verse 3, who carried a paralyzed man.
மூன்றாம் வசனத்திலே திமிர்வாத காரணை நாலு பேர் சுமந்து கொண்டு வருகிறார்.
They couldn't get in.
அவர்களால் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை.
Now what will you do if you can't get in through the door here? It's all packed.
இங்கே பாருங்கள், இங்கே கதவு வழியாக உள்ளே நுழைய முடியவில்லை, அவ்வளவு கூட்டமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்?
How many of you will think of breaking the roof and coming from here?
இந்த கூரையை உடைத்துக் கொண்டு உள்ளே வரலாம் என்று எத்தனை பேர் எண்ணுவீர்கள்?
Those days, fortunately, they didn't have concrete. It was just tiles. It was easy to remove it.
அதிர்ஷ்டவசமாக அந்த நாட்களில் இது போல கான்கிரீட் கூரை இல்லை. அப்பொழுது இலைகளினாலே செய்யப்பட்டதான கூரை தான், கூரை வீடு தான் இருந்தது.
Yeah, just like these leaf houses.
இங்கே நாம் தென்னங்கீட்டிலே செய்ய மேயப்பட்ட வீடுகள் இருக்கிறது அது போல.
But even if it is a leaf type of dry leaf type of house, will you do that to somebody's house, break open his roof?
அப்படி தென்னம் கீத்தினாலே வேயப்பட்ட ஒரு கூரையாக இருந்தாலும் யாருடைய கூரையாவது நீங்கள் அதை பீத்து உள்ளே இறங்குவீர்களா?
How were these people so bold to do it?
இவர்கள் எப்படி அவ்வளவு தைரியமாய் அந்த கூரையை பீத்து கொண்டு உள்ளே இறங்கினார்கள்?
You know why?
ஏன் தெரியுமா?
They said this is Jesus' house.
இது இயேசுவினுடைய வீடு.
He won't be disturbed.
அவர் இதற்காக கவலைப்பட மாட்டார்.
He will be so happy that a person is healed that he won't bother about his roof being
broken. ஒரு மனிதன் குணமானானே என்று சொல்லி சந்தோஷப்படுவார். ஆகவே கூரை கிழிந்தாலும் பரவாயில்லை என்று அவர் எண்ணுவார்.
They would never have done that to somebody else's house.
வேறு ஒரு வீட்டுக்கு போயிருந்தால் அப்படி செய்திருக்க மாட்டார்கள்.
Because those fellows will catch him and say, come on, pay up to pay the repair the roof.
அந்த வீட்டுக்காரன் இவர்களை எல்லாம் பிடித்து விட்டு இப்பொழுது இவ்வளவு பணத்தை கொடு, நான் கூரையை மேய வேண்டும் என்று சொல்வார்கள்.
They may take him to court.
வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்வார்கள்.
Not Jesus.
அல்ல, இயேசு அப்படி செய்ய மாட்டார் என்று அறிந்திருந்தார்கள்.
And when Jesus saw these people opening up the roof and this man coming down,
இந்த கூரையை பீத்துக் கொண்டு அங்கே ஒரு மனிதனை இறக்குகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது,
What did Jesus see?
இயேசு அங்கே என்ன பார்த்தார்?
I like to read that verse.
நான் அந்த வசனத்தை வாசிப்பது விருப்பப்படுகிறேன்.
Verse 5.
ஐந்தாம் வசனம்.
I want to read it like this.
நான் இப்படி வாசிக்க விரும்புகிறேன்.
Jesus did not see his house broken up, he saw their faith.
இயேசு மேலே பார்க்கும் பொழுது கூரை பிந்து போய் இருக்கிறதை பார்க்கவில்லை, ஆனால் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசத்தை பார்த்தார்.
I don't know what you would have seen.
நீங்கள் எதை பார்த்திருப்பீர்கள் எனக்கு தெரியவில்லை.
I said, boy, I have to repair this roof now.
ஐயோ, இந்த கூரை வேற வேய வேண்டுமா? இவ்வளவு செலவு இருக்கிறதே.
It never came even to Jesus' mind.
அது அவருடைய மனதில் உதிக்க கூட இல்லை.
Look at the faith of these people.
இந்த மக்களுடைய விசுவாசத்தை பாருங்கள் என்று சொன்னார்.
And he said to the paralyzed man.
திமிர்வாதக்காரனை நோக்கி சொல்கிறார்.
Get up.
எழுந்திரு.
And walk. Verse 11.
11 ஆம் வசனத்தில் பார்க்கும், எழுந்து நட.
You know, generally speaking,
பொதுவாக நாம் சொல்ல போனால்,
in the Bible you read that when Jesus saw a man's faith, he healed him.
பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை சுகமாக்குகிறார்.
But there are two or three cases where we read that Jesus saw somebody else's faith and healed this person.
ஆனால் இரண்டு மூன்று காரியங்களிலே பார்க்கும் பொழுது மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து இவரை சுகமாக்குகிறார்.
See, one Roman centurion, he had faith and his servant got healed over there.
ரோம நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு அவனுடைய மகன் சுகமானான். அவருடைய வேலைக்காரன் சுகமான.
We don't know whether his servant had faith or not.
அந்த வேலைக்காரனுக்கு விசுவாசம் இருந்ததா இல்லையா என்று நமக்கு தெரியாது.
Another noble man, John chapter 4.
யோவான் நான்காம் அதிகாரத்தில் இன்னொரு பெரிய தனவந்தன்.
He prayed for his son.
அவன் தன்னுடைய மகனுக்காக ஜெபித்தான்.
He had faith.
அவனுக்கு விசுவாசம் இருந்தது.
Whether his son had faith, I don't know.
மகனுக்கு விசுவாசம் இருந்ததா எனக்கு தெரியாது.
Because he had faith, his son got healed.
இவருக்கு சுகமா விசுவாசம் இருந்தபடினாலே மகன் சுகமானான்.
Another woman,
இன்னொரு ஸ்திரீ,
from Syrophoenicia.
Came
and said, Lord,
ஆண்டவரே,
my daughter has got a demon at home.
என் பிசாசு என்னுடைய மகளுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது.
He said, no, I can't give food to the dogs.
நான் நாய்களுக்கு அப்பத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்.
Give me a little crumb.
ஆண்டவரே, துணிக்கு கீழே விடுமே, அதை தாரும்.
And Jesus saw that woman's faith.
அந்த மனுஷியினுடைய ஸ்திரீனுடைய விசுவாசத்தை பார்த்து அவளுடைய மகளை சுகப்படுத்தினார்.
Here we see the same thing.
இங்கே அதே காரியத்தை பார்க்கிறோம்.
Man lying paralyzed, I don't know whether he had faith or not.
அந்த திமிர்வாதக்காரன் அப்படியே படுத்து கிடக்குறான், அவனுக்கு விசுவாசம் இருந்ததா இல்லையா எனக்கு தெரியவில்லை.
He may have said, oh, don't trouble me, take me off the roof and all.
என்ன எல்லாம் கூரைக்கு மேலாக எடுத்து எல்லாம் கீழே இறக்க வேண்டாம், ஏன் அவ்வளவு தொந்தரவு செய்கிறீர்கள்
என்று சொல்லி, nothing will happen.
ஒன்றுமே நடக்காது என்று சொல்லி
இருந்திருப்பார். But those four people,
ஆனால் இந்த நான்கு பேர்,
I don't know whether it was his father and mother and brothers or somebody.
ஒருவேளை அந்த மனிதனுடைய அப்பா அம்மாவா இருந்திருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பியா இருந்திருக்கலாம்.
They would have said, never mind, if you don't have faith, we've got faith. We've got
எனக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ கவலைப்பட வேண்டாம், எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்கிறான்.
ஜீசஸ் saw the faith of those four people verse 5
ainda amasanathile paarkrom yesu anda naangu manidharude viswasathai kandu
and healed this man
inda manidhana sugapadu.
You know what I learned from that?
Idirundha naan enna kattukondren theriyuma?
That you can pray for your children even if they don't have faith.
Ungalde pillaigalukku viswasam illai endralum kuda neengal ungal pillaigalukkaga ungal viswasathai veithu jabikka
mudiyum. And your faith can bring healing to somebody else.
Ungalde viswasam aanadhu mattravarukku sugathai kondu vara mudiyum.
Do you believe that?
Neengal viswasikkireengala?
Jesus is the same yesterday, today and forever.
Netrum indrum endrum yesu maaradhavarai irukkar.
Sometimes I have prayed like that.
Sila samayangalil naan appadi
Lord, I don't know whether that child of man has got faith.
ஆண்டவரே இந்த மனிதனுடைய மகனுக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு விசுவாசம் இருக்கிறது.
And you saw the faith of a man and healed his child once.
நீர் ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை கண்டு அவனுடைய பிள்ளையை குணமாக்கினீர்.
See my faith.
ஆண்டவரே எப்படி என்னுடைய விசுவாசத்தை
பார். Do something for my son, my daughter.
என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஆண்டவரே ஏதாவது ஒன்றை செய்யும்.
It's a great encouragement.
இது பெரிய உற்சாகம் நமக்கு கொடுக்கிறது.
If you have a passion,
உங்களுக்கு மட்டும் ஒரு வாஞ்சை இருக்குமானால்,
a burning desire,
ஒரு அவியாத ஒரு வாஞ்சை இருக்குமானால்,
all your children must be disciples of Jesus.
உங்களுடைய எல்லா பிள்ளைகளும் இயேசுவின் சீஷர்களாய் மாற வேண்டுமே.
Jesus can see your faith and bless other people.
இயேசு சொல்கிறார், உங்களுடைய விசுவாசமானது மற்றவளை ஆசீர்வதிக்கும்.
We read in Mark 3.
மார்க் 3 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
When he did not eat his food.
அவர் சாகாரதி சாப்பிடாமல் இருக்கும் பொழுது,
his relatives came.
அவருடைய உறவினர்கள் வருகிறார்கள்.
And they caught him.
அவரை பிடிக்கிறார்கள்.
This man has gone mad.
இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்கிறார்.
Sometimes your relatives may say that.
சில சமயத்தில் உங்களுடைய சொந்தக்காரர்கள் அப்படி சொல்லலாம்.
Have you gone mad?
பைத்தியமா பிடித்து விட்டது உனக்கு?
You know, when I decided to leave the navy.
நான் கப்பற்படையை ராஜினாமா வேலையை ராஜினாமா செய்ய விரும்பின பொழுது,
43 years ago I gave my resignation.
அதற்கு முன்பதாக 3 வருஷங்களுக்கு முன்பதாகவே என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டேன்.
Some of my relatives wrote to me.
என்னுடைய உறவினர்களிலே ஒரு சிலர் எனக்கு எழுதினார்கள் கடிதம்.
Have you gone mad?
எனக்கு உனக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது?
What, who's going to take care of you now?
இப்பொழுது உன்னை யார் பொறுப்படுத்திக் கொள்ள போகிறார்கள்?
I'm glad I didn't listen to them.
நான் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை, ஆகவே நான் சந்தோஷமா இருக்கேன்.
So his relatives called him and said, you're mad. What are you doing? You don't eat.
ஆகவே அவருடைய சொந்தக்காரர்கள் வந்து பார்த்து, என்ன உனக்கு பைத்தியமா பிடித்து விட்டது, நீ சாப்பிடாமல் இருக்கிறாய் என்று
கேட்கிறார். Serving, 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 serving other people. No time to sleep, no time to eat.
எப்பொழுது பார்த்தாலும் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறாய், சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் நேரம் இல்லை.
Always going here, there, here, there, here, there.
எப்பொழுது பார்த்தாலும் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாயே.
And then there were some religious people.
பிறகு அங்கே மதவாதிகள் ஒரு சிலர் இருந்தார்கள்.
Who came to his relatives.
அவருடைய உறவினர்களுக்கு வீட்டுக்கு வந்தார்கள்.
And said in verse 22.
22 வசனத்தில் சொல்கிறார்.
Yeah, he is not only mad, he is possessed with the devil.
இவருக்கு பைத்தியம் மட்டும் பிடிக்கவில்லை, அவர் பிசாசு பிடித்தவராய் இருக்கிறார்.
It's amazing how these religious people will agree with your relatives.
உங்கள் சொந்தக்காரர்களோடு கூட மதவாதிகள் ஒத்துக்கொள்வார்கள்.
But that did not disturb Jesus.
ஆனாலும் அது இயேசுவுக்கு சலனத்தை கொடுக்கவில்லை.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
when you have a burning zeal to serve the church,
சபைக்கு ஊழியம் செய்ய வேண்டுமே என்கிற ஒரு அவியாத வாஞ்சை இருக்குமானால்,
you will be willing to go without food, go without sleep,
சாப்பிடாமல் கூட இருந்து விடுவீர்கள், தூங்காமலும் இருந்து விடுவீர்கள்.
I want to show you a verse in the Psalms.
சங்கீதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
In Psalm
சங்கீதம்
132. It's a Psalm of David.
தாவீதின் சங்கீதம்.
We know that David was a man after God's own heart.
தாவீது தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதனாக இருந்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
And David had a burning desire to build God's house.
எப்படியாவது தேவனுடைய வீட்டை கட்ட வேண்டுமே என்றதான ஒரு அவியாத ஆவல் தாவீதுக்கு இருந்தது.
Because the tabernacle was still there.
அங்கே ஆசரிப்பு கூடாரம் இன்னும் இருந்து கொண்டிருந்தது.
And David was thinking.
தாவீது எண்ணிக்கொண்டிருந்தான்.
400 years we have been living in Canaan.
400 ஆண்டுகள் நாம் கானான் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And we have all built nice houses for ourselves.
நாம் எல்லாரும் நமக்காக நல்ல வீடுகளை கட்டி கொண்டோம்.
But the house of God is still in a tent.
ஆனால் தேவனுடைய வீடோ இன்னமாய் கூரைக்கு கீழாக இருக்கிறது.
That was all right in the wilderness. We were living in tents and God's house was a tent.
வனாந்தரத்தில் அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுது நாம் இப்படி இருக்கிறோமே.
And David said, if I am living in a good house, God must have a good house too.
நான் ஒரு நல்ல வீட்டில் இருந்தால் தேவரும் நல்ல வீட்டில் இருக்க வேண்டும்.
And so we see here.
ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம்.
Psalm 132.
சங்கீதம் 132.
He swore to the Lord in verse 2.
இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணினான்.
And he said in verse 3.
மூன்றாம் வசனத்திலே சொல்கிறான்,
I will not enter my house, I will not lie on my bed, I will not give sleep to my eyes, I will not slumber to my eyelids until I find a place for the Lord, a dwelling place for the mighty one of Jacob.
என் கண்களுக்கு நித்திரை வரவிடுவதில்லை என்று சொல்கிறான். கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணுகிறான்.
That was the same spirit that Jesus had.
இயேசுக்கும் இதே ஆவி தான் இருந்தது.
Yeah, that was the same spirit that Jesus had, which David had here.
அங்கு தாவீதுக்கு இருந்த அதே ஆவியை தான் இங்கு இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறது.
And that is the spirit that you and I must have.
அதே ஆவியை தான் நீங்களும் நானும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும்.
A burning desire for the church.
தேவனுடைய சபைக்காக எரிகிற ஒரு அக்கினி நமக்குள்ளே காணப்படுகிறது.
Christ loved the church.
கிறிஸ்து சபையை நேசித்தார்.
And he gave himself for the church.
தன்னையே சபைக்காக கொடுத்தார்.
And I want to ask all of you sitting here.
இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன்.
Don't just say you love the church.
நான் சபையை நேசிக்கிறேன் என்று வெறும் வார்த்தையினாலே சொல்லாதீர்கள்.
If you love the church,
நீங்கள் சபையை நேசித்தால்,
you will give yourself for it.
நீங்கள் சபைக்காக உங்களையே அர்ப்பணிப்பீர்கள்.
You will be willing to go without food.
நீங்கள் ஆகாரம் இல்லாமல் கடந்து செல்லலாம்.
Without sleep.
தூக்கம் இல்லாமல் கடந்து செல்லலாம்.
Because you want to build the church.
ஏனென்றால் நீங்கள் சபையை கட்ட விரும்புகிறீர்கள்.
You want to serve the church.
நீங்கள் சபைக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறீர்கள்.
I'm not saying you must neglect your family and come and serve the church.
உங்கள் குடும்பத்தை அசட்டே பண்ணிவிட்டு நீங்கள் சபைக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
No, remember what I said earlier.
நான் முன்பு சொன்ன காரியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
The first story is your personal life.
உங்களுடைய முதல் அடுக்கு கட்டிடம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை.
On top of that is your family life.
உங்களுடைய முதல் கட்டிடம் முதல் மாடி உங்களுடைய சொந்த வாழ்க்கை, இரண்டாவது மாடி உங்களுடைய குடும்பம்.
And on top of that is the church.
அதற்கு மேலாகத்தான் சபை காணப்பட வேண்டும்.
So don't neglect your family. I'm not saying that.
ஆகவே உங்கள் குடும்பத்தை அசட்ட பண்ண வேண்டாம், அதை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
Go home and help your wife.
வீட்டிற்கு சென்று உங்கள் மனைவிக்கு உதவி செய்யுங்கள்.
You know, there were some people Jesus said.
ஒரு சிலர் ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இப்படி
சொன்னார். Mark chapter 7.
மார்க் 7 அதிகாரம்.
He said, you, the word of God says, verse 10, honor your father and mother. But instead of helping your father and mother, you give your money to God and say, I've given it to God, I can't give you any money.
நீங்கள் உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாதபடி நான் தேவனுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி உங்கள் தகப்பனையும் தாயையும் அசட்டு பண்ணுகிறீர்கள்.
The same way I would say.
அதே வண்ணமாக நான் வேறு ஒன்று
சொல்கிறேன். The Bible says, husbands, love your wives as Christ loved the church.
புருஷர்களே, கிறிஸ்து சபையை நேசித்தது போல உங்கள் மனைவியை நேசிங்கள் என்று வேதம் சொல்கிறது.
And your wife has been struggling the whole day looking after the children at home, cooking the food.
உங்கள் மனைவியானவள் நாள் பகலில் நாள் முழுவதுமாக சமையலையும் பிள்ளைகளை கவனிப்பதிலேயும் அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
In the evening when you come back from work.
நீங்கள் மாலையிலே வீட்டிற்கு வரும்பொழுது.
And you go to fellowship with your brothers.
நீங்கள் உங்கள் மனைவியை அசட்டு பண்ணிவிட்டு சகோதரரோடு ஐக்கியப்படும்படி சென்று விடுகிறீர்கள்.
And you come back late at night.
இரவிலே காலம் தாமதமாக வீட்டுக்கு வருகிறீர்கள்.
Your wife is struggling.
உங்கள் மனைவி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாள்.
I say, no, I was fellowshipping with the church people.
நான் சகோதரரோடு சபையிலுள்ள சகோதரரோடு நான் ஐக்கியப்பட்டுக்கொண்டு உதவி செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்.
You are a blind Pharisee.
நீங்கள் ஒரு பரிசேயனை போல நடந்து கொள்கிறீர்கள்.
No, Jesus said, go and help your father and mother.
இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணி அவர்களுக்கு உதவி செய்ய என்று
சொல்கிறார். Same thing I would say, go and help your wife with the children at home.
அதே வண்ணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் மனைவிக்கு உதவி செய்து பிள்ளைகளை கவனியுங்கள்.
If you neglect your family, you can't build the church.
நீங்கள் உங்கள் குடும்பத்தை அசட்டே பண்ணினால் தேவனுடைய தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது.
Yeah, care for your family.
உங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கள்.
But have a burning desire for the church.
உங்கள் இருதயத்திலே சபைக்காக ஊழியம் செய்வதற்கு ஒரு அக்கினி பற்றி எரியட்டும்.
I've done that. I've tried my best to take care of my family and serve the church.
நான் அதை நேர்த்தியா செஞ்சிருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில நான் என் குடும்பத்தை நேர்த்தியா கவனித்துவிட்டு சபைக்காக நான் இருந்து
பண்ணியிருந்திருக்கிறேன்.
அதை நீங்களும் செய்யலாம்.
But God is my witness.
தேவன் என்னுடைய சாட்சியா இருக்கிறார்.
I have never in my life put food or sleep or personal comfort as more important than serving God.
தேவனுக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும் என்னுடைய சாப்பாடோ, என்னுடைய தூக்கமோ, அல்லது என்னுடைய தனிப்பட்ட வசதிகளோ முக்கியமாக நான் ஒரு நாளும் வைத்திருந்ததில்லை.
Because I love the church.
ஏனென்றால் நான் சபையை நேசிக்கிறேன்.
Because I want to follow Jesus.
நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறேன்.
Jesus loved the church.
இயேசு கிறிஸ்து சபையை நேசித்தார்.
He had a burning passion for the church.
அவருக்கு சபையை நேசிக்கிற ஒரு அன்பு அக்னியாக அவருக்குள்ள எரிந்து
கொண்டது. Same Holy Spirit I want to fill my heart.
அதே பரிசுத்த ஆவியினால் என் இருதயம் நிறைக்கப்பட வேண்டும் என்று நான்
விரும்புகிறேன். I'll tell you
something. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்.
All over Tamil Nadu.
தமிழ்நாடு முழுவதும்
God wants men, women, young men, young women.
தமிழ்நாடு முழுவதும் வாலிப வாலிப சகோதர சகோதரிகளையும் பெண்களையும் சகோதரர்களையும் தேவன் எதிர்பார்க்கிறார்.
Have a burning passion.
தங்களுக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக எரிகிற ஒரு அக்னி உள்ள
எரிகிறவர்கள்
தேவனுடைய ஆலயத்துக்கு குறித்த பக்தி வைராக்கிய வேண்டும்.
We must ask God to fill us with that spirit.
அப்படிப்பட்ட ஆவியினாலே தேவன் என்னை நிரப்ப வேண்டும் என்று நீங்கள் தேவனை கேடுங்கள்.
The spirit that made Jesus forget about his food, forget about his sleep.
இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய தூக்கத்தையும் ஆகாரத்தையும் பற்றி இணைக்க கூட முடியாத அளவுக்கு தேவனுடைய சபைக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ய அவ்வளவாக இருந்தாரே, அதே ஒரு ஆவி எனக்கு வேண்டும் என்று தேடுங்கள்.
And you never complained about anything.
நான் என்னோட வாழ்க்கையில என்னோட தனிப்பட்ட தேவைகளை குறித்து ஒரு நாளும் குற்றம் சொல்ல மாட்டேன்.
I'll tell you something finally from my experience in Bangalore church.
பெங்களூர் சபையில் உள்ள என்னுடைய அனுபவத்தை குறித்து கடைசி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
You know, sometimes we have so much work to do in the church.
சபையில நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும்.
That we ask different people, do this, do this, do this, do this, do this.
அநேக சகோதரர்களே, நீங்கள் இந்த வேலை செய்யுங்கள், இந்த வேலை செய்யுங்கள் சொல்லி வேலையை பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும்.
Now I'm not so involved in it. I'm talking about 10-15 years ago.
இந்த நாளிலே நான் அப்படிப்பட்ட வேலையை செய்கிறதில்லை, ஆனால் 10-15 வருடங்களுக்கு முன்பாக அநேக காரியங்களிலே
பொறுப்பேற்றேன். I was involved in the church there myself because I was an elder there. Now I'm not an elder.
அந்த நாளிலே நான் ஒரு சபையிலே மூப்பராக இருந்ததினாலே சபையில நடக்கிற எல்லா காரியங்களையும் நான் பொறுப்பாக இருந்தேன். இப்பொழுது நான் மூப்பன் இல்லை.
So one brother who was supposed to do something would not turn up for the job.
ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யத்தக்கதாக தன்னை ஒப்பு கொடுத்த சகோதரன் அந்த வேலையை செய்யாதபடி அன்று வராமல் இருந்து
விட்டார். I don't know why he didn't come.
அவர் ஏன் வரவில்லை என்று எனக்கு தெரியாது.
Whether he forgot or something else happened.
அவர் மறந்து விட்டாரோ அல்லது வேற ஒரு காரியம் நடந்து விட்டதோ தெரியாது.
And in my heart would come a complaint against him.
என் இதயத்திலே அந்த சகோதரனுக்கு விரோதமாக ஒரு குற்றச்சாட்டு எழும்புகிறது.
I would never say anything.
நான் வாயினாலே வார்த்தையை சொல்லுவதில்லை.
But I would think.
ஆனால் யோசிப்பேன்,
what type of irresponsible brother this is, he gives his name for something and he doesn't turn up to do the job.
என்ன பொறுப்பற்ற சகோதரர்களா இருக்கிறார்களே, இந்த வேலையை நான் செய்கிறேன் என்று தங்களோட பெயரை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து விட்டு செய்யாது விட்டு விட்டு விட்டார்களே என்று
நினைக்கிறேன். So some of us have to do double the job because somebody else did not do it.
ஒரு சிலர் அப்படியாக தங்களோட வேலையை செய்யாத நிமித்தமாக மற்ற சகோதரர்கள் ரெண்டு மடங்கு வேலை செய்ய வேண்டியது வருகிறது.
And the Lord said to me,
அப்பொழுது தேவன் என்னோடு சொன்னார்,
don't complain.
அப்படி குற்றச்சாட்டு சொல்லாதே.
Don't ever complain against your brothers.
உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக ஒரு குற்றச்சாட்டும் உன்னிடத்தில் எழும்ப வேண்டாம்.
All work in my house is voluntary.
என்னுடைய சபையிலே செய்யப்படுகிற எல்லா வேலையும் மனப்பூர்வமாக செய்யப்படுகிற ஒரு காரியம்.
If they are not happy to do it, let them not come.
அவர்களுக்கு அந்த வேலையை செய்ய முடியவில்லையா, அவர்களுக்கு சந்தோஷம் இல்லையா, அவர்கள் செய்ய வேண்டாம், வர வேண்டாம்.
And then this is the illustration the Lord gave me.
அப்பொழுது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு உவமை இதுதான்.
Supposing,
உதாரணமாக,
in your own house,
உன்னுடைய சொந்த வீட்டிலே,
one brother,
ஒரு சகோதரன்,
comes every day,
ஒவ்வொரு நாளும் வந்து,
voluntarily,
மனப்பூர்வமாக தானாக வந்து,
and says, brother Zach,
சகோதரனே,
I want to sweep your floor for you.
உங்களுடைய வீட்டில் உள்ள தரையை நான் சுத்தம் பண்ணி உங்களுக்காக மனப்பூர்வமாக செய்கிறேன் என்று
சொல்கிறேன். No, 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 I can do that.
சகோதரன் செய்ய வேண்டாம், நான் என்னுடைய வீட்டில் நானும் செய்து கொள்கிறேன் என்று
சொல்கிறீர்கள். No, 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 he says, I want to do that.
பரவாயில்லை, நான் செய்கிறேன் சொல்லி அவர் மனப்பூர்வமாக செய்கிறார்.
Comes and sweeps my floor and cleans the bathroom.
ஒவ்வொரு நாளும் தரையை சுத்தம் பண்ணுகிறார், பாத்ரூம் களையை சுத்தம் பண்ணுகிறார்.
And every day he does it for 1 month.
ஒரு மாதம் ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாக வந்து வேலையை செய்கிறார்.
And supposing one day he doesn't come.
ஒரு நாள் அவர் வரவில்லை.
Do I have a complaint?
அவர் வரவில்லை என்று சொல்லி அந்த நாளில் அவர் மீது குற்றச்சாட்டு சொல்லுவானா?
Why he didn't come?
ஏன் அந்த வேலை செய்யவில்லை அவர்?
Why should he come? It's my house.
அவர் ஏன் வர வேண்டும்? அது என்னுடைய வீடாயிற்றே.
I should have done it last 1 month. He came and did it for me.
கடந்த ஒரு மாதமாக நான் அந்த வேலையை செய்திருக்க வேண்டும், ஆனால் எனக்கு பதிலாக அவர்தான் செய்தார்.
I should be thankful to him.
ஆகவே அவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும்.
And if he doesn't come one day, he is not doing anything wrong. This is not his house.
அவர் ஒரு நாள் வந்து வேலையை செய்யாத நிமித்தமாக அவர் ஒரு தவறும் செய்யவில்லை, ஏனென்றால் அது அவருடைய வீடு அல்ல.
And the Lord said to me,
தேவன் அப்பொழுது சொன்னார்,
the church is also your house.
சபையும் கூட என்னுடைய வீடு.
Your house.
உன்னுடைய வீடு என்று சொன்னார்.
And if somebody comes to help you, take their help.
யாராவது சகோதரன் உங்களுக்கு உதவி செய்ய வந்தால் அந்த உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள்.
If they don't come,
அவர்கள் வராது விட்டால்
it's your house.
அது உன்னுடைய வீடு.
You go and clean the toilet yourself.
நீனே சென்று அந்த கழிவறைகளை சுத்தம் பண்ணு.
From that day,
அந்த நாளிலிருந்து,
I had no more complaints about anybody in CFC who does not come for a job that he gave his name for.
பெங்களூர் அந்த நாளிலிருந்து பெங்களூர் சபையிலே சிஎஃப்சியிலே ஒரு வேலையை செய்யத்தக்கதா ஒரு சகோதரன் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து விட்டு அவர் வராதிருந்தால் அந்த வேலையை குறித்து ஒரு நாளும் நான் குற்றம் சொல்லவில்லை.
Lord, that's my house.
ஆண்டவரே, அது என்னுடைய வீடு.
I will clean it.
நான் சுத்தம் பண்ணுகிறேன்.
If they come to help me, good.
அவர்கள் வந்து உதவிச்சதால் நலமா இருக்கும்.
If they don't come, that's all right. It's my house.
அவர்கள் வரவிட்டாலும் பரவாயில்லை, இது என்னுடைய வீடு.
Because Lord, your house is my house.
ஆண்டவரே, உம்முடைய வீடு என்னுடைய வீடு.
Say that to the Lord.
அப்படியாக நீங்கள் தேவனிடத்தில் சொல்லுங்கள்.
When you look at all the responsibilities in the church.
சபையில் உள்ள அநேக பொறுப்புகளை நீங்கள் யோசித்து பாருங்கள்.
Say, Lord,
தேவனே,
your house is my house.
உம்முடைய வீடு என்னுடைய வீடு.
Many times when I have to speak in the meeting.
அநேக நேரங்களிலே நான் கூட்டங்களிலே பேசும் பொழுது,
I say, Lord, will you raise up somebody else who can share the ministry with me so that it doesn't all fall on me.
சபையில ஒரு சகோதரனை எழுப்பி நான் செய்கிற ஊழியத்திலே அவரும் பங்கடைந்து ஒரு உதவியா இருந்தால் நலமாயிருக்குமே என்று நினைப்பது உண்டு.
And if nobody is available,
ஆனா ஒருவருமா இல்லையே,
I say, okay Lord, I'll do it.
பரவாயில்லை, நான் வேலை செய்கிறேன்.
I'll do it.
நான் செய்கிறேன்.
Because your house is my house.
ஏனென்றால் உம்முடைய வீடு என்னுடைய வீடு.
You say that to God.
அதை நீங்கள் தேவனை பார்த்து சொல்லுங்கள்.
Lord, your house is my house.
ஆண்டவரே, உம்முடைய வீடு என்னுடைய வீடு.
Your work is my work.
உம்முடைய வேலை என்னுடைய வேலை.
My money is your money.
என்னுடைய பணம் உம்முடைய பணம்.
You know why I never ask anybody to give money in the church for God's work?
தேவனுடைய வேலை செய்வதற்கு சபையிலே பணத்தை கொடுங்கள் என்று சொல்லி நான் இதுவரை ஒரு நாளும் ஒருவரையும் கேட்டதில்லை. ஏன் தெரியுமா?
31 years we have done God's work.
31 வருடங்களாக தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்.
I have never asked anybody to give money not only for me even for God's work.
எனக்காக மட்டுமல்ல தேவனுடைய ஊழியத்துக்காகவும் சபைக்காகவும் கூட ஒருவரையும் நான் பணம் கொடுங்கள் என்று சொல்லி கேட்டதில்லை.
And today I'll tell you the reason. I have never told you that before.
அந்த அவருடைய காரணத்தை இந்த நாளில சொல்கிறேன். இதுவரை காரணத்தை நான் சொல்லவில்லை, இப்பொழுது சொல்கிறேன்.
The Lord told me.
தேவன் என்னை பார்த்து சொன்னார்,
as long as you got even 1 rupee left in your own bank account,
உன்னுடைய வங்கியிலே பணம் 1 ரூபாயாவது கூட குறைந்தபட்சம் 1 ரூபாய் அளவு வரை இருக்கு மட்டும்,
don't ask anybody else to give money,
மற்ற யாரையும் பார்த்து பணம் கொடுங்கள் என்று கேட்காதே.
You empty your bank account first,
உன்னுடைய வங்கியில் உள்ள பணம் முழுவதையும் காலி பண்ணி வேலை செய்.
When that comes to zero,
அந்த பணமானது பூஜ்யத்துக்கு வரும் பொழுது,
then you ask other people to give,
அப்பொழுது மற்றவர்களை பார்த்து பணம் கொடுங்கள் என்று கேள்.
But my bank account is not zero. I still have some money there.
என்னுடைய வங்கி கணக்கு இதுவரை பூஜ்யத்துக்கு வரவில்லை, இன்னும் பணம் இருக்க தான் செய்கிறது.
So I never ask anybody to give money.
ஆகவே நான் ஒருவரையும் பணம் கொடுங்கள் என்று கேட்பதில்லை.
And I'll never do it till Jesus comes.
இயேசு கிறிஸ்து வரும்வரை நான் அதை செய்ய மாட்டேன் என்று நம்புகிறேன். ஏன்?
Because God's work is my work.
தேவனுடைய வேலை அது என்னுடைய வேலை.
My money is God's money.
என்னுடைய பணம் அது தேவனுடைய பணம் தான்.
I have a joint account with Jesus Christ.
தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு நான் ஒரு சேர்ப்பு கணக்கு வைத்திருக்கிறேன்.
He can sign and take the money, I can sign and take the money.
அவரும் கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துக்கொள்ளலாம், நானும் கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
We don't have separate accounts.
எங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனி அக்கவுண்ட் கிடையாது.
You know, sometimes when husband and wife don't trust each other, they keep separate accounts.
சில குடும்பங்களிலே புருஷன் மனைவிகள் ஒரு புருஷரும் மனைவியும் ஒருவரொருவரை ஏற்றுக்கொள்ளாது நம்பாத நிமித்தமாக தனித்தனியாக வங்கி கணக்கில் வைத்துக் கொள்வார்கள்.
But Jesus trusts me and I trust him.
இயேசு கிறிஸ்து என்னை நம்புகிறார், நான் அவரை நம்புகிறேன்.
So I have a joint account.
ஆகவே நான் ஒரு சேர்ப்பு கணக்கு வைத்திருக்கிறேன்.
My money is his money.
என்னுடைய பணம் அவருடைய பணம்.
His work is my work.
அவருடைய வேலை அது என்னுடைய வேலை.
And his spirit.
அவருடைய ஆவி
is my spirit.
அதுதான் என்னுடைய ஆவியும் கூட.
He has put that zeal into my heart.
என்னுடைய ஆவியிலும் கூட அதே வைராக்கியத்தை அவர் ஊற்றி இருக்கிறார்.
And his happiness has become my happiness.
அவருடைய சந்தோஷம் அது என்னுடைய சந்தோஷமா மாறிவிட்டது.
His people have become my people.
அவருடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்களாக மாறிவிட்டார்கள்.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
You pray that will be true in your life too.
இது உங்கள் வாழ்க்கையில உண்மையாக இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Pray you'll apply these truths to our daily lives.
நாங்கள் இப்படி கேட்ட இந்த சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அனுதினமா வாழ்க்கையிலே மாறட்டும் தகப்பனே.
We won't just speak words.
நாங்கள் வெறும் வார்த்தைகளை பேச வேண்டாம்.
It will be true in our life.
அந்த நாங்கள் பேசுற வார்த்தைகள் வாழ்க்கையாக மாறட்டும்.
Pray in Jesus name.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.